الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل اذا يسر هل في ذلك قسم لذي حجر. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما من ايام العمل الصالح فيهن احب الى الله من ايام العشر او من ايام ذي الحجه او كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியுங்கள் சபவு தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை முற்றுமுழுதாக தகர்ந்து வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் கூறப்பட்டுள்ள நான்கு புனித மாதங்களில் ஒரு மாதமாகிய இஸ்லாமிய ஹிஜ்ரி கலண்டர் படி 11 மாதம் துல்காதா அல்லது துல்கிஆதா, 12 மாதமாகிய துல்ஹஜ் அல்லது துல்ஹிஜ்ஜா, இஸ்லாமிய பொது வருடத்தை ஆரம்பிக்கின்ற முஹர்ரம் மாதம், நான்கு மாதங்களை ஞாபகம் வைப்பதற்கு மிகவும் இலகுவான ஒரு முறைதான் தொடர் மாதங்கள் மூன்று, துல்ஹிஜ்ஜா துல்காதா துல்ஹிஜ்ஜா முஹர்ரம். இடையிலே நான்காவது சேருகின்ற மாதம் ரஜப், அவ்வளவுதான் நான்கு மாதங்களும். 11 மாதம், 12 மாதம், 1 மாதம், இடையிலே ரஜப் சேருகிறது. ரமலானுக்கு 2 மாதங்களுக்கு முன்புள்ள அந்த ரஜப். துல்காதாவுடைய அல்லது துல்காதாவுடைய கடைசி பகுதியில் நாம் விட்டிருக்கிறோம். கடைசி ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஒரு சில தினங்களிலே துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை எதிர்பார்த்து நாம் சிறை பார்க்க தயாராக இருக்கிறோம். சிலர்களை நாம் ஹஜ்ஜுக்காக வழி அனுப்பி இருக்கிறோம், சிலர்களை ஹஜ்ஜுக்காக வழி அனுப்ப இருக்கிறோம், பல ஹஜ்ஜுகள் முடித்தவர்களும் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, காலங்கள் மாறி மாறி வரும், கால நேரங்கள் அல்லாஹ் சிலதை விட சிலதை சிறப்பு படுத்தியிருக்கிறான். பொதுவாக நாட்களில் சிறந்த நாள் எது என்று ஒரு கேள்வியை நாம் கேட்கின்ற பொழுது 2 10 10 நாட்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 2 மாதங்களில் உள்ள 10 10 நாட்கள் சிறந்தவை என்று ஹதீஸுகளிலே அதிகமாக வந்திருக்கின்றன. அதில் ஒன்று ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், அடுத்தது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள். சரி, இரண்டும் இந்த இரண்டுக்கு மத்தியிலே போட்டி வைத்தால் எது முன்னிலை வகிக்கும் என்று நாம் ஒரு ஒப்பாய்வு செய்தால் எது முன்னிலை வகிக்கும் என்று நமக்கு ஒரு சிந்தனை வரலாம். அதுக்குத்தான் இமாம்கள் முன்னால் வந்த மேதைகள் குர்ஆன் ஹதீஸுடைய ஹதீஸுகளை ஒன்று திரட்டி அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களின் சாராம்சம் பகல் நேரங்கள் காலை முதல் மாலை வரைக்கும் ஒன்றாக பிரித்து மகரிப் முதல் ஃபஜ்ர் வரைக்கும் ஒன்றாக பிரிக்கிறார்கள். பகல் நேரங்களிலே காலை முதல் மாலை வரைக்கும் சிறந்த பத்து நாட்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள். மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள நேரங்களிலே சிறப்பு வாய்க்கிறது ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள். பகல் நேரங்களில் சிறந்தது டே நைட் என்று சொல்வோம். டேயிலே சிறந்தது துல்ஹிஜ்ஜாவுடைய பத்து நாட்கள். நைட் இரவுகளில் சிறந்தது ரமதானுடைய முதல் பத்து இரவுகள். இது கடைசி பத்து இரவுகள் என்று இமாம்கள் அந்த ஹதீஸுடைய ஒளியில் நமக்கு சாராம்சத்தை முன்வைக்கிறார்கள். அது பொருத்தமான ஒரு விளக்கம் தான். எனவே நாம் எதிர்பார்த்திருக்கின்ற இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பத்து தினங்கள் மிக புனிதமானவை, மிக கண்ணியமானவை. பொதுவாக ஒரு ஒரு விடயத்தை ஒரு பொய் சொல்கிறார் என்று விளங்கினால், அல்லது சந்தேகமாக பேசுகிறார் என்று விளங்கினால், செய்த குற்றத்தை மறைக்கிறார் என்று விளங்கினால், அவரிடம் முதலாவது சொல்வோம், குர்ஆன் மீது சத்தியம் செய்வாயா? குர்ஆன்ல சத்தியம் செய்து உனக்கு சொல்ல முடியுமா? நீ எழுத்தை களவெடுக்கவில்லை என்று, இப்படியான ஒரு அபாண்டத்தை என் மீது சுமத்தவில்லை என்று குர்ஆனில் சத்தியம் பண்ணுவாயா? குர்ஆன் என்றாலே வாழ்க்கையில் சொல்லாதவனுக்கும் ஒரு பயம். குர்ஆனில் சத்தியம் செய்ய மாட்டேன், ஆனால் சொல்லக்கூடியவர் அல்ல. குர்ஆனில் சத்தியம் என்றால் ஒரு பயம். அவ்வளவு கண்ணியம் குர்ஆன். அந்த குர்ஆனிலே பல்வேறுபட்ட பொருட்களிலே அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். பல்வேறுபட்ட பொருட்கள், சில கண்ணியமானவர்களே நபர்கள் சம்பந்தப்பட்ட சத்தியமும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆயுள் மீது சத்தியம் செய்கிறான். லஅம்ருக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆயுள் மீது, வாழ்க்கை மீது சத்தியம். சில நபர்களோடு சம்பந்தப்படும், சில மிருகங்களோடும் சம்பந்தப்படுகிறது சத்தியம். வலாதியாத்து வபஹா என்று சூரத்துல் ஆதியா, அந்த சூராவை அல்லாஹ் ஆரம்பிப்பது வலாதியாத்து வபஹா என்று ஆரம்பித்து தொடர்ந்து சில ஆயத்துகளிலே முழு சத்தியங்களும் குதிரையை பற்றி சத்தியம். குதிரை, குதிரையை பற்றிய சிறப்பம்சங்களை கூறி சத்தியம் செய்கிறான். ஒவ்வொரு தன்மைகளை கூறி இன்னும் சில ஊர்களை பற்றி சத்தியம் செய்கிறான். இன்னும் சில ஊர்கள், லாவு குசிமு பிஹாதல் பலத், மக்காவை, மக்கா என்ற அந்த புனித பூமியை அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். பிஹாதல் பலத், அந்த சத்தியம் ஒரு ஒரு ஆச்சரியமான சத்தியம். எப்படி சத்தியம் தெரியுமா? நபியே, நீங்கள் மக்காவுக்குள் இருக்கும் பொழுது மக்காவின் மீது சத்தியமா? அந்த ஊரின் மீது சத்தியம். இன்னும் சில காலங்கள், நேரங்கள், காலை உதயம், சுப ஃபஜ்ர், வல் ஃபஜ்ர், காலை ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமா? கண்ணியமான நேரம். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பூரிக்கலி உம்மத்தி ஃபி புகூரிஹா, என்னுடைய சமுதாயத்துக்கு அதிகாலை நேரம் வரக்கத்துக்குரிய நேரம், நாம் கட்டிலே குரட்டை விடுகின்ற நேரம். சுருக்கமாக சொன்னார், எல்லோரும் அல்ல, சிலர் பஜிரிலே குரட்டை விட்டு உறங்குகின்ற நேரம் தான் நமக்கு பறக்கர். கண்ணியமானவர்களே, வல் ஃபஜ்ர் காலத்தின் மீது காலை பொழுது, வல் அஸ்ர் ஹாஃபிது அலா ஸலவாத் வ ஸலாத்தில் வுஸ்தா, நீங்கள் எல்லா தொழுகைகளையும் பேணி பாதுகாத்து தொழுங்கள். விசேஷமாக நீங்கள் மிகவும் பிஸியாக இருக்கின்ற நேரம், நீங்கள் ஆபீஸில் இருக்கின்ற நேரம், நீங்கள் கடையில் இருக்கின்ற நேரம், நீங்கள் லஞ்ச் எடுத்துவிட்டு பெட்ரெஸ்ட் எடுக்கின்ற தூங்குகின்ற நேரம், கட்டிலில் இருக்கின்ற நேரம், அசர் தொழுகையுடைய அதான் கேட்கும், வஸ்ஸலாத்தில் வுஸ்தா நடுத்தொழுகை, அதாவது அசர் தொழுகையை கவனமாக பேணிக் கொள்ளுங்கள். இந்த அசர் தொழுகை நபி அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், வல் அசுர் என்ற சூறாவிலே அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். அசர், யாருக்கு அசர் தொழுகை தவறுமோ மிஸ் ஆகுமோ அவருடைய முழு ஃபேமிலியையும் இழந்ததுக்கு சமமானது ஹதீஸ். இப்படி ஒவ்வொரு நேரத்தை பற்றி அல்லாஹ் தெளிவாக கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதில் ஒன்றுதான் நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த வல் ஃபஜ்ருடைய ஆயத். வல் ஃபஜ்ர் காலையில் சத்தியமாக, வலயாலின் அஷர் டென் நைட், பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்றால், இங்கு இரவு மாத்திரம் அல்ல நோக்கம், பத்து தினங்கள். ஏன், அதற்கு விளக்கமாக ஹதீஸ் வருகிறது, ஐயாமு அஷ்ரில் ஹஜ்ஜா, ஐயாமு அஷ்ரில் ஹஜ்ஜா, இரவு உட்பட பகல் நேரம் முழுக்க. சரி, இது சத்தியம். வலயாலி நாஷ் வஷ்ஷஃஐ வல்வத்ர், வஷ்ஷஃஐ வல்வத்ர். ஏகே நபியருடைய ஹதீஸை நாம் விளக்கமாக இருக்க வேண்டும். ஷஃப என்றால் இரட்டைப்படைக்கு சொல்வது, இரட்டைப்படை, இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து இப்படி போகின்ற நாட்கள். ஷஃபா சொன்னார்கள் நபி அவர்கள் விளக்கத்தில் ஒரு ஹதீஸிலே, ஷஃபா என்றால் பெருநாள் தினம், துல்ஹிஜ்ஜாவுடைய பத்தாவது நாள். எனவே இரட்டை இலக்கம் பத்து. வல்வசர் என்றால் ஒற்றைப்படை, ஒற்றை நாட்கள், ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்று போகின்ற நாட்கள். வசர் என்றால் ஒற்றைப்படை நாள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அரபாவுடைய அந்த தினத்தில் ஒன்பதாவது நாள், அரபாவுடைய ஒன்பதாவது நாள். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி எனவும், மக்காவில் ஒரு அரபா, நமக்கு வேறொரு அரபாவா? வருடா வருடம் வருகின்ற சமூக யுத்தங்களில் இது ஒரு யுத்தம். வருடா வருடம் நாம் பிடிக்கின்ற அல் கஸ்வுல் ஃபிக்ரி என்பார்கள், கருத்து மோதல். அல் கஸ்வுல் ஃபிக்ரி என்று சொல்வார்கள், கருத்து முரண்பாடு. அதில் ஒன்றுதான், மக்காவிலே ஒரு நாளைக்கு முன்னால் மாதத்தை ஆரம்பித்தால் மக்காவிலே பெருநாள் என்றுதான், சவுதியிலே பெருநாள் என்றுதான், நாம் இங்கு அரபா நோன்பு நோட்டிருக்கிறோம், நியாயமா? ஒன்றை நான் சுருக்கமாக முன்வைக்கிறேன், உலமாக்களுடன் நீங்கள் மேலதிகமான விளக்கங்களை கேட்க வேண்டும், விதண்டாவாதங்களை விட வேண்டும். நீங்கள் சுயமாக செயல்படுவதாக இருந்தால் உங்களுடைய சொந்த கருத்தில் செயல்படுங்கள், உலமாக்களிடம் கால் மடித்து படிக்க வேண்டும், ஒரு ஜும்மாவில் விளங்கப்படுத்த முடியாது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நாளின் கணக்கை வைத்தல்ல யௌமு அரபா, அரபா என்ற ஒரு நாள் அந்த பேருக்குரியதை தவிர, அது ஒன்பதாம் நாள் என்று வருகிறது, எந்த நாட்டுக்கு எந்த சமூகத்துக்கு ஒன்பதாவது நாள் வருகிறது அவர்களுக்கு அன்று அரபா. நாளை வைத்து முழு உலகத்துக்கும் ஒரு அரபா இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அப்படி என்றால் நாம் தஹஜ்ஜுத் கிளம்ப வேண்டும் சவுதி நேரப்படி. இப்பொழுது சவுதியிலே நேரம் பத்து மணி, பத்து மணி பத்து ஐந்து. ஜும்மா சொல்லலாமா? துஹர்பாகு சொல்லலாமா? ஜும்மாவுடைய அதானை சொல்லலாமா? அங்கு மூன்று மணிக்கு தான் ஜும்மாவுடைய கடமைகள் அங்கே பெரும்பாலும் ஆரம்பிக்கும். எனவே நாள் நோக்கம் அல்ல, அந்த நாளின் பெயர் தான் நோக்கம், யவமும் அரபா என்பதை தெளிவாக நாம் ஓரளவு தெளிவு பெற்றுக் கொண்டோம். உலமாக்களிடம் கால் மடிக்க வேண்டும். சரி, நான் விளங்கப்படுத்தியது வல் ஃபஜ்ர், வலையாளி நாஷிர், வஷ்ஷஃபி இரட்டை நாள், பெருநாள் நாள் பத்தாம் நாள், வல் வத்ர் ஒற்றை நாள், அதற்கு முந்தைய ஒன்பதாவது நாள். இதை நான் ஹதீஸின் மூலம் குரானாயத்தை விளங்கப்படுத்தி விட்டேன். சரி, கண்ணியமானவர்களே, துல்ஹிஜ்ஜா என்ற மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்ப தியாகத்தின் வரலாறை பதித்த ஒரு மாதம் என்பதை நாம் பல்வேறுபட்ட பிரசங்கங்கள் மூலம் கேட்டிருக்கலாம். எதிர்பார்த்திருக்கின்ற இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்கள், நாம் இப்பொழுது சற்று சமுதாயம் முன்னேறி இருக்கின்ற காலம், சோசியல் மீடியாக்கள், சமூக சோசியல் நெட்வொர்க் என்று வலைத்தளங்கள் நமக்கு நாளாந்தம் நல்லதோ கெட்டதோ தந்து கொண்டே இருக்கிறது. எதை லைக் பண்ணுகிறோமோ அதன்படி நமது வாழ்க்கை போகும். எதை ஃபாலோ பண்ணுகிறோமோ, பேஸ்புக்கில் எதை லைக் பண்ணுகிறோமோ அதைக்கேற்றவாறு வாழ்க்கை போகும். இன்ஸ்டாகிராமில் எதை ஃபாலோ பண்ணுகிறோமோ அதைக்கேற்றவாறு, ட்விட்டரில் எதை ட்வீட் பண்ணுகிறோமோ அது ஒவ்வொருத்தருடைய ட்வீட்டை பொறுத்து விளங்கலாம். இவர் இந்த பாதையில் தான் போகிறார். இஸ்லாமிய இன்ஃபர்மேஷன்களை பரப்புகின்றவர்களும் நல்லவர்களும் இருக்கிறார்கள். எனவே அதிலே அதிகமாக இந்த நெட்வொர்க்குகளை நாம் பாவிக்க வேண்டும். பாவிப்பவர்களுக்கு பெரும்பாலும் இன்று என்ன நாள், நாளை என்ன நாள், நாளை என்னாமல் உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே சொந்த குடும்பத்தில் பக்கத்து வீட்டில் மையத்தை விழுந்தாலும் அவருக்கு தெரியாது. ஆனால் எந்த ஒரு நாட்டிலே ஒருவர் செத்தால் உடனே வந்து விடுகிறது. சொந்த மஹல்லாவிலே ஒருவர் மௌத்தாம் என்று அடக்கிய பிறகுதான் தெரியும் அவ்வளவு விதி. என் மஹல்லாவில் நடந்தது பேஸ்புக்கில் வரவில்லை, ஜப்பானில் நடந்தது வந்துவிட்டது. அதுதான் ஆச்சரியம். இந்த தலைப்பை மாறவில்லை. நான் இன்று பேச இருக்கின்ற விடயத்தை நான் விரிவாக ஆரம்பிக்க முன்னர், சோசியல் நெட்வொர்க்கின் மூலம் நாம் அடைகின்ற சில தகவல்கள், மார்க்க தகவல்களை சில உறுதியான விடயங்களாக இருந்தால் நீங்கள் நம்புங்கள், மற்றதை உலமாக்களுடைய கண்ணோட்டத்தில் நம்புங்கள். அதைத்தான் சொல்ல வருகிறேன். பல முக்கியமார்கள் உருவாகிவிட்டார்கள் இந்த பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் டெங்கோவிலும் இன்ஸ்டாகிராமிலும் இமோவிலும் பிகோவிலும். போதாதத்துக்கு சோமா என்று மட்டும் வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதில் வருகின்ற தகவல்களை கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் அமல் செய்தால் கூலியை அதை ஷேர் பண்ணியவரிடம் எதிர்பார்க்க தேவைப்படும். அது யார் உங்களுக்கு ஷேர் பண்ணினாரோ அவரிடம் கூலி எடுக்க தேவைப்படும். எனவே உலமாக்களுடைய வழிகாட்டல் இல்லாமல் இதில் வருகின்ற இன்ஃபர்மேஷன்களை, இன்று அரபாவுடைய நாள், நாளைக்கு அரபாவுடைய நோன்பு அனுப்பி விடுவார்கள், நமக்கு பிற எட்டாக இருக்கும், ஜாக்கிரதை. நாளை பெருநாள் என்று அனுப்புவார்கள், நாளைக்கு நமக்கு அரபாவாக இருக்கும், நாளை மறுதினம் தான் நமக்கு பெருநாள். எனவே நமது நாட்டு வழிகாட்டல்களை நேரடியாக நாம் பின்பற்ற வேண்டும். இந்த சோசியல் நெட்வொர்க்கை கண்ணை மூடிக்கொண்டு குருட்டுத்தனமாக பின்பற்றி நரகம் போகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்து என்னுடைய தலைப்பை தொடர்கிறேன். துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்களில் என்னென்ன அமல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அதனுடைய சிறப்பை பற்றி நான் சொல்லிவிட்டேன். கண்ணியமானவர்களே, பொதுவாக பல ஹதீஸ்கள் எல்லாவற்றையும் நான் சுருக்கமாக முன்வைப்பேன். ஒவ்வொன்றையும் சாராம்சமாக மனதில் எடுத்து என்னால் என்ன முடியும் என்று பாருங்கள். இறுதியில் நான் ஹஜ்ஜுடைய கோட்டாவும் ஏதோ வளமையாக கிடைக்கின்ற கோட்டாவில் முண்டி அடித்து முன்னணி வகிக்கின்றவர்கள் யாரும் கோவிக்க கூடாது. 5, 6, 10 ஹஜ் முடித்தவர்கள் எனவர்கள் ஹஜ் செய்வது ஒரு பொழுதுபோக்கு, யாரும் கோவிக்க வேண்டாம், கோவித்தாலும் சொல்லாமல் இருக்க முடியாது. சிலர்கள் ஹஜ் பொழுதுபோக்கு, உம்ரா பிக்னிக், யாரும் கசப்பாக இருந்தாலும் டேப்லெட்டுகள் கசப்பு தான், உள்வாங்கினால் தான் சுகம் கிடைக்கும். ஆபரேஷன் பண்ண டாக்டரிடம் வெட்ட வேண்டாம் என்றால் வெட்டாமல் விட்டால் உங்கள் உடம்பையும் வைரஸ் ஆக்கிவிடும். எனவே செலவிடயங்களை நாம் சுதந்திரமாக, இந்த மிம்பர் சுதந்திரமான மிம்பர், மார்க்கத்துக்கு அப்பால் உள்ள விடயங்களை நாங்கள் சொன்னால் நீங்கள் தாராளமாக பேஸ்புக்கிலும் ஊர் பேர் தெரியாத மொட்டை கடிதத்திலும் ஷேர் பண்ண முன்னர் உரிய ஹத்தீபை தொடர்பு கொண்டு நேரடியாக கலந்து பேசி நீங்கள் சொன்ன இந்த கருத்து கொஞ்சம் மார்க்கத்துக்கு மாற்றமாக இருக்கிறது என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த மிம்பர்லே அடுத்த பிரசங்கத்தில் திருத்திக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்துக்கு உட்பட்ட விடயங்களை சுதந்திரமாக பேசுகின்ற மேடைதான் இந்த மிம்பர். மிம்பர் என்றாலே மேடைதான், மிம்பர் மேடை அல்ல, அரபு தமிழ் அவ்வளவுதான். மிம்பர் என்றாலே மேடைதான், டேபிள் மேசை போன்று மாறிவிடும். அது ஹஜ் உம்ரா பிக்னிக் அல்ல, அது நம்மை தூய்மைப்படுத்துகின்ற அமல். அதனால தான் பாருங்கள் நிறையவர்கள் ஹஜ்ஜன்ற அந்த உரிய ஹஜ்ஜை ஒரு தடவை தான் செய்தார்கள். பெரும்பான்மையான கருத்து உம்ரா பல செய்திருக்கிறார்கள், அதிலும் 100, 150 அல்ல, ஒரு கூடி 10, 12 பல கருத்துக்கள், உறுதியான கருத்துக்கள் 4, 5 பல்வேறுபட்ட ஒவ்வொருவரும் கண்டதை சொல்லியிருக்கிறார்கள். நபியவர்கள் பெரை அடித்து விட்டு போஸ்டர் ஒட்டி விட்டு பெனர் அடித்து விட்டு போக மாட்டார்கள், நான் உம்ராவுக்கு போக போகிறேன் என்று பக்கத்தில் உள்ளவர்கள் ஒரு யார் யாரோ கூட்டிக் கொண்டு போவார்கள். எதையுமே நபியவர்கள் அந்த நாம் சொல்வது போன்று பப்ளிசிட்டி பண்ணி செய்ய மாட்டார்கள், இஹ்லாஸ் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹஜ் என்று ஒன்றை செய்தார்கள், ஆனால் ஹஜ்ஜை செய்ய முன்னர் ஹஜ்ஜுடைய காலங்களிலே மினாவிலே முஸ்தலிபாவிலே இப்படியான கூடாரங்களுக்கு சென்று ஏகத்துவ இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள். ஹஜ்ஜை செய்யவில்லை, ஹஜ்ஜாதிகளை தூயவர்களாக மாற்றுகின்ற பணியை செய்தார்கள். அதுதான் முக்கியம், தூயவராக மாறிவிட்டு செல்வதுதான் முதல் கட்டம், சிறந்த கட்டம். செஞ்சு விட்டு திருந்துவேன் என்பது நம்ப முடியாது. ஹஜ்ஜை செய்துவிட்டு என்னுடைய பழக்கத்தை விடுவேன், செய்ய முன்னர் திருந்து விட்டு போக வேண்டும். அன்று பிறந்த பாலகன் உடனே ஒரு நாளில் பிறப்பதில்லை, 9.5 மாதம் வயிற்றுக்குள் நல்லா தயாரித்து விட்டு தான் பாலகனாக வெளியாகுகிறான். எல்லாம் ஒரு நாளில் பிறப்பதல்ல, ஒரு நாளில் ஒரு நிமிடத்தில் பிறப்பது சொர்க்கத்தில் பிள்ளை, சொர்க்கத்தில் பிள்ளை பிறக்கும், பெருமையால் கிடைக்கும் எல்லாருக்கும் அல்ல, எனக்கு பிள்ளை தேவையென்றால் பிள்ளை கிடைக்கும், பிரசவ வருத்தம் இருக்காது, ஒரு நிமிடம் ஒரு செகண்டில் பிள்ளை வெளியாகிவிடும், கற்பிணிக்கு வாந்தி போகாது, சக்தி போகாது, எவ்வளவுதான் சாப்பிட்டால் சொர்க்கத்திலும் பிள்ளை கிடைக்கும். அது போன்ற அல்லாஹ் வெளியாக்கவில்லை, 9.5 மாதம் கட்டம் கட்டமாக அந்த பிள்ளையை பரிபூர்ணப்படுத்தி தான் வெளியாக்குகிறான். எனவே ஹாஜிகளே, அன்று பிறந்த பாலகன் போன்று ஒரு வினாடியில் மாற முடியாது, அதற்கு 3 மாதங்கள் அல்ல, ஒரு வருடத்துக்கு முன்னிருந்தே நீங்கள் திருந்த ஆரம்பிக்க வேண்டும் என்பதை பிள்ளையை தயாரிக்கும் பாடத்திலே அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த பிக்னிக்காக உம்ரா ஹஜ் செய்பவர்கள் தான் முண்டி எடுத்துக்கொண்டு முதலாவது பாஸ்போர்ட்டை கொடுக்கிறார்கள் என்பது கவலைக்குரிய விடயம். யாரும் கோவிக்க மாட்டீர்கள் இஹ்லாஸ் உள்ளவர்களா இருந்தால். யாரை பற்றியும் எனக்கு தெரியாது, இந்த இடத்தில் நாம் சுதந்திரமாக மார்க்கத்தை பேசுகிறோம். 600 என்று தகவல் ஊர்ஜிதமாக வந்திருக்கிறது, மேலதிக விசாக்கள் கிடைத்திருக்கின்றன. நேற்று முதல் நமது கேட்டத்தோடு இருந்த கண்ணியமானவர்களே, பணக்காரர்களுக்கு தான் ஹஜ் கடமை, ஆனால் ஏழை ஒருவர் பணத்தை சேர்த்து செய்வது தவறல்ல, அவர் சேர்க்கின்ற பொழுது பணக்காரன் ஆகிவிடுகிறார். நமக்கு தெரிந்த உறுதியான தகவல், எத்தனை பணக்காரர் எத்தனை கடை சொந்தக்காரர்கள் ஹஜ் செய்யவில்லை, எத்தனை சக்தி நடத்தக்கூடியவர்கள் ஹஜ் செய்யவில்லை. சைனாவிலும் ஸ்டோர் இருக்கிறது, துபாயிலும் ஆபீஸ் இருக்கிறது, மடகஸ்காரிலும் எம் பிசினஸ் ஆபீஸ் இருக்கிறது, ஹஜ் முடிக்கவில்லை. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா ட்ரிப் முடித்து விட்டார்கள், சுவர் போய்விட்டார்கள், ஹஜ்ஜுக்கு போகவில்லை. சொன்னார்கள் நபியவர்கள், நீங்கள் மௌத்தாகினால் யூதனாக அல்லது கிறிஸ்தவனாக மௌத்தாகுங்கள், எனக்கு பரவாயில்லை. நபியவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இவர்களுக்கும் எச்சரிக்கை, ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜை ஒவ்வொரு வருடம் அடுக்குகின்றவர்களுக்கு நபி சொன்னார்கள், 5 வருடத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வசதி இருந்தால் போனால் போதும். 5 வருடத்துக்கு ஒரு தடவை, அது கடமையான ஹஜ் அல்ல, உங்களுக்கு முடியுமாக இருந்தால் போகலாம். ஆனால் அதைவிட சிறந்த பணிகள் வீட்டில் ஊரில் நாட்டில் இருக்கின்றன, அதையும் நேரம் இடம் கொடுத்தால் நான் தொட்டு காட்டுவேன் இன்ஷாஅல்லாஹ். எண்ணியமானவர்களே, சிறப்புகளில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஹதீஸ் நாட்களை பற்றி சொல்லி நான் சுருக்கமாக ஹதீஸ்களை சாராம்சம் முன்வைக்கிறேன். முதலாவது ஹதீஸ் சொன்னார்கள் நபி அவர்கள், நாட்களில் மாமின் ஐயா எந்த நாளும் கிடையாது நல்லமல் செய்வதற்கு மிக மிக சூட்டபலான நாட்கள். நல்லமல்கள் செய்வதற்கு மிக சூட்டான நாட்கள், மிக பெட்டரான சிறந்த நாட்கள் ஐயாமு அஷ்ரிதில் ஐஜாவை விட சிறந்தது கிடையாது. எனவே மூன்று அமல்கள் எல்லோராலும் செய்யலாம். நபியவர்கள் சொன்ன அமல்கள் மூன்று எல்லோராலும் செய்யலாம். அதிகமாக திக்ர் செய்யுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அதிகமாக சொல்லிக் கொண்டிருங்கள். கடையில் மலசல கூடம், டொய்லெட், இப்படியான இந்த அசிங்கமான அசுத்தமான அசிங்கமென்றால் அசுத்தமான இடங்களை தவிர அங்கும் மொழியாமல் உள்ளத்தால் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். மலசல கூடத்துக்குள்ளும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கான்ற உணர்வோடு இருப்பது ஜாக்கிருல்லாஹ். அல்லாஹ்வை திக்ர் செய்த பட்டியலில் நம்மை எழுதும், ஆனால் முச்சரிக்க கூடாது. மற்ற இடங்களில் அதிகமாக தக்பீர் 10 நாட்களும், அரபாவுடைய நாளிலிருந்து அது துல்ஹிஜ்ஜா பெருநாளுடைய தக்பீரை ஆரம்பிப்போம். எப்ப 13ஆம் பிறை முடியும் வரைக்கும் அது விசேஷமான தனியான அமல். ஆனால் பிறை ஒன்றிலிருந்தே தஹ்மீத் தக்பீர் மஸ்ஜிதிலே பொதுவாக அல்ல, கூட்டமாக சத்தமாக அல்ல, ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் என்று நபியவர்கள் சொன்னார்கள். அதிகமாக திக்ர் செய்யுங்கள், சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்லிக் கொள்ளுங்கள். இது ஒரு அமல், இது எல்லோரும் செய்யலாம். யாருக்கு பணம் செலவாகுமா? இல்லை, ஊமைக்கும் செய்யலாம், அவருக்கு அவருடைய பாசையில் திக்ர் செய்யலாம். அடுத்ததாக சொன்னார்கள், இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் தெரியுமா? அத்தா, மிக பரிசுத்தமான நாட்கள், பியோ, மிக தூய்மையான நாட்கள். அத்தா, இன்னொரு கருத்து, அஸ்கா என்றால் நன்மைகளை மல்டிப்பலாக பெருக்கி தருகின்ற நாட்கள். ஜக்கா என்றால், ஜக்காத்துக்கு ஜக்காத் என்று பெயர் வைக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? சொத்தை குறைக்கும் அல்ல, சொத்தை டெவலப் பண்ணும், சொத்தை இன்வெஸ்ட் பண்ணும் ஜக்காத். அதுதான் ஜக்காத் என்று பெயர். ஜக்காத் என்றாலே பொருள் பொருளாதார அபிவிருத்தி என்று அர்த்தம். ஜக்காத்துக்கு அர்த்தம் தெரியுமா? பொருளாதார அபிவிருத்தி, குறைகிறது அல்ல கூடுகிறது. கொடுக்காவிட்டால் தான் அழியும், கொடுக்காவிட்டால் அழியும். அஜா என்று சொன்னார்கள், நன்மைகளை பன்மடங்கு பெருக்கி தருகின்ற நாட்கள். இன்னும் அதே ஹதீஸ் தொடர்ச்சியில், அஜ்ருன் அதீம் என்றால் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும் அது என்ன கூலி என்று. அஜ்ருன் அதீம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, குர்ஆனிலும் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. அது எவ்வளவு என்ற லிமிட் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். அந்த அஜ்ருன் அதீமை பெற்று தருகின்ற நாட்கள் இந்த 10 நாட்களும். ஒவ்வொரு அமலுக்கும் மிகச்சிறந்த உயர்ந்த மகத்தான கூலி என்று மொழிபெயர்க்கிறோம். நமது சக்திக்கு உட்பட்ட மொழிபெயர்ப்பு. அல்லாவுக்கு தான் தெரியும் அஜ்ருன் அதீம் என்றால் என்ன. அஜ்ருன் அதீமை பெற்று தருகின்ற நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள். அடுத்த கூலியில் சிறந்தது, உயர்ந்தது, இது இந்த பிரதானமாக வந்த ஹதீஸுடைய சாராம்சம் உள்ளதான். அடுத்தது அதிகமா நோன்பு இமாங்கள் விட்டு, அமலு சாலிஹ் என்றால் என்ன? முழு நல்லமலும், எந்தெந்த நன்மைகளுக்கெல்லாம் கூலி எழுதப்படுமோ எல்லாம் அமலும் சாலிஹ், நல்லமல். அதில் நோன்பு பிடிப்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஜக்காத் அந்த மாதத்தில் தான் டேட் வருகிறதா கொடுக்கலாம், சதக்கா கொடுப்பது, ஏழை எளியவர்களுக்கு செலவழிப்பது, இப்படியாக பல்வேறுபட்ட அமல்கள், அமல்கள், பரலை சுண்ணத்துகள், ஏனைய வணக்கங்கள் அதிகமாக செய்வது. பழமையான தாஜித் 4 ரக்காத்தா, அந்த 10 நாட்களும் ஒரு 6, 8, 10, 11 ரக்காத் தருவோம். வித்தர் 3 ரக்காத்தா, 5 முதல் 9, 11, 13 வரைக்கும் வித்தர் தருவோம். இந்த 10 நாளிலாவது பழமையாக 5, 3 தொழுது வருவோம். ஆனால் இந்த நாட்களில் கொஞ்சம் கூட்டிக் கொள்வோம், பரலான தொழுகைகளை தவிர மற்றவைகளை கூட்டிக் கொள்வோம். வளமையா குரான் ஒரு மாதத்துக்கு ஒரு குரானா, இந்த 10 நாளில் ஒரு 3 குரானை முடிப்போம், 10 நாளில் ஒரு 3 குரானை முடிப்போம். இப்படி நாம் முயற்சித்தால் இந்த அமலை நாம் அடையலாம். சரி, இந்த சிறப்புகள் இத்தோடு போதும். 9வது நாள் அரபாவுடைய 9வது, நமது குறைப்படி 9வது பிறை அரபாவுடைய நாள். இதுக்கு பலவேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அரபா அறிமுகமாகிய நாள், அறிமுகமாகிய நாள், யார் யார் அறிமுகமாகிய நாள்? பல கருத்துக்கள், அதிகமான இமாம்களுடைய கருத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ், வரலாற்று உறுதியான தகவல்களின் படி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு கருத்தும் பார்த்த ஞாபகம் இருக்கிறது. பெரும்பாலும் நமது நாட்டில் தான் அல்லாஹ் இறக்கினார் சரந்தி. இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சரந்தி பண்ற பூமியில் இறக்கினான் என்ற கருத்து காண கிடைக்கிறது. எனவே நமக்கு ஒரு பெருமை, நமது நாடுதான் உலகத்தில் முதலாவது முஸ்லீம் நாடு என்ற பெருமை. மாறப்போகிறது, மாறுவது என்பது அல்லாஹ்வுடைய கையில். முதலாவது ஒரு முஸ்லீம், ஒரு நபி கால் பதித்த நாடு. யாரோ வாதிடுகிறார்கள் நமது நாடு என்று, இல்லை எமது நாடு. ஆனால் துவேஷத்தை கிளப்பாத வாதாட்டம், சந்தோஷமான ஒரு பெருமிதம் அடைகின்ற ஒரு வாதாட்டம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும்பான்மையான கருத்துப்படி ஜித்தாவுடைய பகுதியில் தான் அவர்கள் இறக்கப்பட்டார்கள். சவுதிக்கு உட்பட்ட பகுதி இருவருமே சந்தித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தேடி 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 அழுது அழுது தௌபா செய்து செய்து இருவருமே சந்தித்துக் கொண்ட இடம்தான் அரபா மைதானம் என்றுதான் பல இமாம்களுடைய கருத்து. பெரும்பாலும் வரலாற்றுக்கு பொருத்தமான ஒரு விளக்கம். அந்த விளக்கத்தை அத்தோடு நிறுத்திக் கொள்வோம். அரபாவுடைய நாளும் ஒரு நோன்பு இருக்கிறது. பிறை கண்ட பிறகுதான் அந்த டேட்டை ஷுவராக சொல்லலாம். பிறை எதிர்பார்த்திருங்கள். ஜம்யத்துலமா அறிவிக்கின்ற பெரிய பள்ளி வாயில் ஊடாக உத்தியோகபூர்வ பிறை, ஜம்யத்துலமா பெரிய பள்ளி வாயில் பிறைக்குழு சேர்ந்து அறிவிக்கின்ற பிறை நீங்கள் தொடர்பு பிரிப்பீர்கள் வானொலியோடு பத்திரிகையோடு. உடனே மெசேஜ் வரும், அவற்றை கொண்டு நாம் ஆரம்பிப்போம். 9வது நாள் இன்ஷா அல்லாஹ் நமக்கு எந்த சங்கடமும் இல்லாவிட்டால் யாரும் நோன்பு நோக்காமல் மிஸ் ஆக கூடாது என்று இப்பொழுது வைராக்கியம் நீ வைத்து வைப்போம். மனித உரிமைகள் மீறப்பட்டால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மனிதர்களுடைய களவு, ஏமாற்றம், வஞ்சகம், செக்ரிட்டன், அவர்களை கொன்றது, அவர்களை மானபங்கப்படுத்தியது, புறம் பேசியது, திருடியது, இதற்கு அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது பொது விதி. அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் அல்லாஹ் இந்த வருடத்தில், இந்த வருடத்துக்கும் அடுத்த வருடத்துக்கும் மன்னிக்கிறான். அடுத்த வருடத்துக்கு அட்வான்ஸ் ஆக ஒரு நாள் நோன்பு எத்தனை மணித்தியாலம், எத்தனை மணித்தியாலம், ஒரு 12 மணித்தியாலம் கூடி போன 13 மணித்தியாலங்கள் நோன்பு நோட்பதால் நமக்கு கிடைக்கின்ற பாக்கியம் 360, 600, 720 நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 72 மணித்தியாலம் கூட நாம் நோன்பு நோக்காமல். எனவே இந்த நோன்பையும் மனதில் கொள்வோம். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நமக்குரிய மிக முக்கியமான ஒரு மிக கவனமாக செய்ய வேண்டிய ஒரு அமல் தான் எல்லாவற்றையும் சுருக்கமாக தொட்டு காட்டி செல்கிறேன். விரிவாக உலமாக்கள் நீங்கள் படிக்க வேண்டும். உதகையா இருக்கிறது அல்ல, எவ்வளவு இரக்கமான பாருங்கள். ஆட்டை தனியாக கொடுக்க வேண்டும். ஆடு நமது நாட்டில் விலை கூடிய மிருகம். நமது நாட்டில் சில ஏரியாக்களிலே நியாயமான விலை கிடைக்கும், அதிகமான பிரதேசங்களில் விலை கூட. ஆனால் இரக்கமுள்ள அல்லாஹ் ஆட்டை நீங்கள் தனியா இருக்க முடியாதா? 20,000, 30,000 தனியே செலவழிக்க முடியாதா? உங்களுக்கு ஒட்டகம் உள்ள நாடா? ஒட்டகத்தில் 7 பேர் சேருங்கள். ஜாபிரதேதனுடைய ஹதீஸ் ஒன்று வருகிறது, நாம் பக்ரா மாட்டிலும் 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுத்தோம். 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அறுப்பது அல்லாஹ் நமக்கு தந்த சலுகை, இறக்கப்பட்டு தந்த சலுகை. எனவே 7 பேர் சேர்ந்த ஒரு மாடையாவது கூட்டு குர்பான் சிறந்த முறை. எல்லா வீடுகளுக்கும் வந்து அந்த பங்கீடு சேர்வதற்கு பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் சில ஊர்களிலே 1-2 குடும்பங்கள் தான் வசதி உள்ள குடும்பம். அவர்கள் தனித்தனியே குர்பானை கொடுப்பதால் முழு குர்பானியும் அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கு மாத்திரம் தான் கிடைக்கிறது. இது யாருடைய பார்சல்? இளைய மாமாவுடைய பார்சல். 10 மணிக்கு வந்து சேர்கிறது, 12 மணிக்கு வருகிறது 2வது மாமாவுடைய பார்சல், 2 மணிக்கு வந்து சேர்கிறது 3வது மாமாவுடைய பார்சல். 3 மாமாக்களுடைய 3 கிலோ பார்சல்கள் உட்பட 10 கிலோவும் ஒரே வீட்டுக்கு. இந்தியாவுடைய பார்சல், சாச்சாவுடைய பார்சல் 4வது பார்சல், 5வது பார்சல் பெரியப்பாவுடைய பார்சல். ஒவ்வொன்றும் 2 கிலோ என்று வைத்தால் 10 கிலோ ஒரே வீட்டுக்கு வந்திருக்கிறது. பரவாயில்லை, தவறில்லை தான். ஆனால் கூட்டாக கொடுத்தால் கண்ணியமானவர்களே, முழு ஊருடைய ஏழைகளும் அந்த அந்த வாரம், சில வீடுகளுக்கு ஒரு மாதத்துக்கு அந்த இறைக்கு போதும், காய வைத்து உண்பார்கள். எத்தனை ஏழைகளுடைய கண்ணீர் துடைப்படும், எத்தனை விதவைகளுடைய மனக்கவலை போகும். இறைச்சியுடைய விலை என்ன என்று 500 ரூபாய்க்கு மேலே போகிறது கிலோ. கண்ணியமானவர்களே, 4 கிலோ இறைச்சியுடைய விலை என்ன? எனவே இந்த கூட்டு குர்பானை நாங்கள் என்ன அதற்கு ஆதரவு வழங்கி மஸ்ஜிதா, இஸ்லாமிய ஒவ்வொரு ஊரை பொறுத்தது, இஸ்லாமிய நிறுவனங்களா, நம்பத்தகுந்த நிறுவனங்களா,
இஹ்லாஸோடு செய்பவர்களா, அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய பங்கை கொடுத்து நமக்குரிய பங்கை எடுத்து அவர்கள் பங்கிடுகின்ற பங்கை நாம் நம்பி அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இன்னும் ஒன்று, சில ஊர்களில் நடக்கின்றன, அது நடக்கக்கூடாது. ஊர்களில் இருக்கின்ற 20 மாடுகளை அறுத்து 5 மாட்டுடைய மாமிசம் தான் அந்த ஊருக்கு, 15 மாட்டுடைய மாமிசமும் எங்கே போகிறது? ஆனால் 5 மாட்டுடைய மாமிசங்கள் அல்லது 20 ஆட்டுடைய மாமிசங்கள் அந்த ஊருக்கே போதாது என்ற அந்த நஷ்டமும் வரக்கூடாது. அந்த ஊரார்களுடைய எல்லாருடைய தேவைகளை நிறைவேற்றி விட்டு தான் வெளியே போக வேண்டும். சில ஊர்களில் நடக்கின்றன, நடந்திருக்கின்றன, மக்கள் பதித்திருக்கிறார்கள். நமது ஊரில் இருக்கின்ற குர்பானி நமக்கு கிடைக்கவில்லை, என்னுடைய வீட்டுக்கு ஒரு பார்சலும் கிடைக்கவில்லை, ஏதோ ஒரு ஊருக்கு போகிறது என்றால் அர்த்தம் இல்லை, அதையும் கவனிக்க வேண்டும். இதனுடைய நன்மை, ஒரு நன்மைகளை தொட்டு காட்டி நான் முடிவுக்கு வருகிறேன். குர்பானி அந்த மிருகத்திலே ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. சுருக்கம் இதுதான், அந்த மிருகத்திலே ஒன்றும் வேஸ்ட் ஆகாது என்பதனால்தான் நோயான மிருகத்தை அறுக்க வேண்டாம், நொண்டி மிருகத்தை அறுக்க வேண்டாம், மிக மெலிந்த மிருகத்தை அறுக்க வேண்டாம். காலையிலே நாம் விளங்குவதற்கு சொல்கிறேன், சுக்காய்ச்சி குடிக்கிறோம். நான் விளங்குகின்ற பாசையில் பேசுகிறேன், பீரங்கி பேச்சு பேசவில்லை. சுக்காய்ச்சி குடிக்கின்ற பொழுது காலை தட்டி மெரபோன் குடிப்போமே, கொழுப்பு கொண்டு வந்து விழுமே. இது இல்லாத மிருகங்களே அறுக்க வேண்டாம். எப்படி பாப்பது, உடைத்த பார்ப்பது இல்லை. அனுபவம் உள்ளவர்களுக்கு விளங்கும், என்னுடைய எலும்பில் மெரபோன் இல்லை, அவ்வளவு பிறகு கால் முட்டை பார்த்தா சொல்வார்கள் இது இதற்குள் ஒன்றும் இல்லை, இது பட்டை தான் இருக்கிறது, ஒரு துவாரம் இருக்கிறது, ஒன்றும் இல்லை. அப்படியான மிருகங்களை அறுக்க வேண்டாம். ஏன் தெரியுமா, எல்லாமே மீதானில் நிறுக்கப்படும். நிறுக்கப்பட்டு நன்மை குறைகின்ற பொழுது அநியாயம் நொண்டி மாட்டை கொடுத்தேன், அநியாயம் குருட்டு மாட்டை கொடுத்தேன், அநியாயம் குறையுள்ள மாட்டை கொடுத்தேன், அநியாயம் மெலிந்ததை கொடுத்தேன், கொளுத்ததை கொடுத்திருந்தால் மீதானிலே நன்மை கூடி இருக்கும் என்ற கைசேதம் வரக்கூடாது என்பதற்குத்தான் குறையானவைகளை தவிந்து கொள்ளுங்கள். சொன்ன நபி அவர்கள் எப்படி அறுத்தார்கள், நபியவர்கள் ஆட்டுடைய வருங்கினை அழகாக வருகிறது, சுருக்கமாக வருகிறது. இரண்டு ஆடுகள் ஆடு கொடுத்த சந்தர்ப்பத்தில் அம்லஹை கலர் சம்பந்தப்பட்டது, கலரிலும் நபியவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். எதை கட்டாயம் அல்ல, ஒன்றை நல்ல விலைகளுக்கு பாரமாக்கி கொள்ள வேண்டாம், கட்டாயம் அல்ல, கிடைத்தால் இருக்க வேண்டும். ஆடு வாங்க போனோம், பிளாக் அண்ட் ஒயிட் விரும்பத்தக்கது, விரும்பத்தக்கது கட்டாயம் அல்ல. அது இல்லாத பட்சத்தில் மற்ற ஆடுகள் மாடுகளை அறுக்கலாம். இது ஆட்டு சரி. அம்ல அக்கரன் நபியவர்கள் எந்த அளவு குறை இல்லாமல் பார்த்தார்கள், கொம்பு இல்லாத, அதுக்கு கொம்பு முளைக்கவே இல்லை, வேறு விடயம் கொம்பு முளைக்கவே இல்லை, இயல்பில் இருந்த கொம்பு உடைக்கப்பட்டிருக்கிறதோ அதையும் தவிர்ந்து கொள்வது நல்லது. ஆனால் அதுதான் கிடைக்கிறது, வேறு வழி இல்லை. நம்மிடம் இருக்கின்ற பணத்துக்கு இதை விட பெருமதியாக வாங்க நமக்கு வழி இல்லை என்றால் வேறு விடயம். வசதி இருக்கிறது, நல்ல ஆடும் இருக்கிறதா, கொம்பு உடைந்ததை கூட நபி அவர்கள் தவிந்து கொண்டார்கள். கொம்பு உள்ள ஆட்டை அடுத்தார்கள், நல்ல கொம்பு உள்ளது, இதுதான் வர்ணனை. சரி, அடுத்ததாக நபியவர்கள் கடைசி ஆட்டத்தில் வதாவிலே 63 ஒட்டகங்களை கையாள இருந்தார்கள். அடுத்த 37 ஒட்டகங்களை அலிதலீலானவர்களுக்கு அறுக்க கொடுத்தார்கள். இதில் என்ன விளங்கப்படுத்துகிறார்கள், கொடுப்பவர் அறுப்பது சிறந்தது, கொடுப்பவர் அறுப்பது சிறந்தது. தைரியம் இல்லை, அனுபவம் இல்லை, பயம், இரத்தத்தை கண்டால் ஒரு வகையான கூச்சம், ஷாக், டென்ஷன், பரவாயில்லை, ஆள் வைத்து அறுக்கலாம். ஆனால் நீயத்தை அந்த நேரத்தில் கொஞ்சம் மனதில் எடுக்க வேண்டும். மொழிவதல்ல, கட்டாயம் அல்ல, மனதில் என்னுடைய குர்பானி அறுக்கப்படுகிறது. அந்த இடத்துக்கு சமூகம் அளிப்பது மிக ஏற்றம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஆட்டை அறுக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் இஷ்ஹதீஹா, ஆயிஷா நீங்களும் அந்த இடத்துக்கு போங்கள், நீங்கள் அந்த இடத்துக்கு சமூகம் அழியுங்கள். எனவே மகரமான ஆண்களோடு கணவன் மனைவி இரண்டும், இரண்டு பேரும் இரண்டு ஆடுகளை அறுக்கின்ற பொழுது, கணவனும் மனைவியும் அந்த நபர் அறுக்கின்ற பொழுது பெண்ணுடைய ஒழுக்கத்தை அப்பர்தாவை ஹிஜாபை பேணி கணவனோடு பக்கத்தில் இருக்கலாம் என்பதற்கு ஒரு அனுமதி, கட்டாயம் அல்ல. அடுத்ததாக 63 கருத்து பல இருந்தாலும் 63 வருடம் வாழ்ந்தார்கள், அல்லாஹ் அப்படி அறுக்க வைத்தான் என்ற கருத்தும் இருக்கிறது. மறைவான இயல்பு நபியவர்களுக்கு கிடையாது, அல்லாஹ் அறுக்க வைத்தான். இன்னும் ஒன்று, ஆழ்வை தருத்தார்கள் கண்ணியமானவர்களை. இன்னும் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம், வசதி உள்ளவர்களுக்கு இப்படியும் ஒரு அமலை நபியவர்கள் காட்டி தருகிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு வருஷம் வசதி உள்ளவர் அவர் ஒரு மாட்டை அறுக்கிறார், தன்னுடைய முழு மாட்டையும் தன்னுடைய பெயரில் போடுவது தவறல்ல, போடலாம், உரிமை இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு மாட்டை அல்ல, 2-3 மாடு இருக்க தகுதியானவரா? அவர் மரணித்தவர்களுக்கு அறுக்கலாமா? மரணித்தவர்களுடைய பெயரில் அறுக்கலாமா? எப்பொழுது கட்டாயம் என்றால், தந்தை குர்பானி கொடுப்பதற்கென்றே ஒரு மாட்டை சின்ன வயதிலிருந்து வளர்த்து வந்தார், உதாரணமாக அதை பராமரித்தார், அது பெரிய வயதை அடைய முன்னர் தந்தை மறைந்து விட்டார், அவருடைய நியத்துக்கு ஏற்றவாறு அறுக்க வேண்டும் கட்டாயம். என்னது? அதை ஒதுக்கி இருந்தார் குர்பானிக்கு என்று, அல்லது வாங்கியிருந்தால் ஹஜ்ஜுடைய காலத்தில் குடும்பத்திலிருந்து வாங்கியவர் மரணித்து விட்டார், கட்டாயம் அறுக்க வேண்டும். அதை அறுக்க வேண்டும் குறிப்பிட்டது, அல்லது நீயத்து வைத்து பணத்தை ஒப்படைத்திருந்தால் செய்ய வேண்டும். அதில் மரணித்தவர்களுடைய பெயரில், 10 வருடத்துக்கு முன்னே மரணித்தவர்களுடைய பெயரில் உதவியா கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் சிறந்த வழிமுறை நமது வழிகாட்டலில் இல்லை. எனவே நபியவர்கள் ஒரு நீயத்தை வைத்தார்கள், ஒரு ஒரு குர்பானி அறுக்கின்ற பொழுது, இந்த சம்பவத்தில் நான் இன்னொரு உடையத்தை தொட்டு காட்டுவேன், குர்பானி அறுக்கின்ற பொழுது சொன்னார்கள், இதை பாருங்க, நுணுக்கமான விடயம், இரண்டு விடயங்களை நான் தொட்டு காட்டுவேன். இந்த குர்பானி மிருகத்தை எனக்காகவும் அறுக்கிறேன், என்னுடைய உம்மத்தில் யார் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கவில்லையோ என்றால் வசதி இல்லையோ, எப்படி இடம் என்னுடைய குடும்பத்தில் ஊரில் நாட்டில் இந்த குர்பானி கொடுக்க வசதி இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு சார்பாகவும் இந்த நன்மையை சேர்த்துவிடு என்று ஒன்றை அறுத்தார்கள். இப்பொழுது நான் இதில் நுணுக்கமான உடைய முன் வைக்கிறேன். இங்கே நபியவர்கள் வைத்தது நீயத், இங்கு வைத்தது நீயத். நீயத்தை மொழியக்கூடாது என்று விவாதம் புரிபவர்களுக்கு நீயத்தை சத்தமாக மொழியலாம் என்பதற்கும் தெளிவான ஆதாரம். நோன்பு நீயத்தாக இருக்கலாம், தொழுகை நீயத்தாக இருக்கலாம், மொழிவதே கூடாது என்று அடித்துச் சொல்கின்ற மேதைகளே நபியவர்கள் குர்பானி கொடுக்கின்ற பொழுது நீயத்தை சத்தமாக மொழிந்தார்கள் என்பதையும் விளங்கி நிதானமாக கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று உதுஹையாவுடைய சட்டங்களினால் ஓரிரு நிமிடங்கள் மார்க்கத்தின் சிறப்பை, அவருடைய முடி நிற்கப்படும், அவருடைய கழிவு கூட நிற்கப்படும், குடல்கள் நிற்கப்படும், வீசுகின்ற வேஸ்டாக வீசுகின்ற கழிவு குழாய் குடல்கள் கூட நிற்கப்படும், அல்ல எதை விடுவான். எனவே இப்படியான நன்மையிலும் ஒரு பங்கிலாவது சேருவதற்கு நாம் நியத்து வைப்போம். கண்ணியமானவர்களே, நாட்டு நிலைமை தெரியும், நாட்டு நிலைமை தெரியும், குர்பான் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஒரு ஒரு தகவலை பார்த்தோம், நான் படிப்பினைக்காக சொல்கிறேன், அது டேட் படி பார்த்தால் 2-3 தினங்களுக்கு முன் நமது பக்கத்தில் நாட்டில் நடந்த விடயம், குர்பானிக்கு என்ற ஒரு தொகை மாட்டை ஒரு பொது இடத்தில் கட்டி வைத்திருந்தார்கள். அவர்களுடைய தெய்வங்களை நாம் மறக்கப் போகிறோம், சுருக்கமாக மடத்தனத்தில் அவர்கள் ஆடுகிறார்கள், நமது பார்வையில் அல்லாஹ்வுடைய படைப்பு, ஆனால் அவர்களுடைய தெய்வம் பசுமாடு, சிற தெய்வமாக கொண்டாடுகின்ற ஒன்று. எனவே பசுமாடுகளை நபியவர்களும் அந்த அளவு ஊக்கமூட்டவில்லை. நபியவர்கள் அரசவைகளிலும் அதிகமாக ஆண் சகாபாக்களும் அதைத்தானே பால் பால் கொடுக்கக்கூடியது. இன்னும் நமக்கு அதனுடைய ஆயுள் எவ்வளவு என்று தெரியாது, அதனுடைய ஆயுள் எவ்வளவு நமக்கு தெரியாது. நாம் நமது புத்தி கேட்டவாறு, இது பசு, இது இன்னும் குட்டிகளை இனலாம், அது இன்னும் பால் தரலாம், அதை விட்டு வைப்போம் என்று கண்ணியமானவர்களை விட்டு வைப்பது சிறந்தது. பசு மாடும் இமாம்கள் குர்ஆன் அதிகளுடைய உரையை விளங்கப்படுத்துகின்ற பொழுது சவிந்து கொள்வது நல்லம் என்று வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அவருடைய அதிகமான கருத்து ஆண் எருதுகள், அதே போன்று மற்ற ஆண் சார்பான கருத்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறது. எனவே அதிலே நாம் கவனமாக நடக்க வேண்டிய விடயம், சிலர்கள் கட்டி வைக்கிறார்கள், புல் போடுவதில்லை, அது அது பேப்பர்களையும் சுவரில் இருக்கின்ற போஸ்டர்களையும் சென்று கொண்டிருக்கிற இந்த ஆடு, இதை வீடியோ பண்ணுகிறார்கள், பேஸ்புக்கில் போடுகிறார்கள், பிரஸ் மீடியாக்காரன் வருகிறான், யாருடைய ஆடு, ஆட்டோடையவரை சேர்த்து ஜீப்பில் ஏற்றுகிறான். இப்படியான அநியாயம் இவர்களுக்கு பயந்தல்ல, அல்லாஹ்வுக்கு பயந்துதான் செய்யக்கூடாது. மிருகவதை ஒட்டகத்தின் மீது ஒருவர் ஏறி ஒரு தொகை சுமையை சுமத்தி தாங்க முடியாத சுமையை ஏற்றிய பொழுது ஒட்டகம் கண்ணீர் விட்டது, நபியிடம் முறைப்பாடு செய்தது, அப்படிப்பட்ட இரக்கமுள்ள நபியை கண்டித்தார்கள். எனவே அறுக்கின்ற பொழுது கூட ஒன்றை இன்னும் ஒன்றை காட்டிக்கொண்டு அறுக்கக்கூடாது, தனியே மறைவாக அறுக்க வேண்டும். ஒரு மைதானத்தில் எல்லா மிருகங்களுக்கும் மற்றதை அறுக்கக்கூடாது. ஒரு அறுக்கும் பொழுது என்னப்பா 2 தடவை சாகடிக்கிறாய், அந்த மிருகத்தை 2 தடவை கொள்ளுகிறாய், உயிரோடு ஒரு தடவை அறுக்கிறாய், அதையும் அறுக்கப் போகிறாய், ஒன்றுக்கு முன்னால் இன்னொன்றை அறுக்காது என்றெல்லாம் நபியவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே மிருக வதையில் சேர்ந்தால் நாம் அல்லாவிடம் அகப்படுவோம். இப்படியான சுவேச உணர்வுகளை தோன்றுகின்ற விதங்களையும் சவிந்து கொள்ளும் கழிவுகளை வீசுகின்ற பொழுதும் பொது இடங்களிலே மைதானங்களிலே வீசாமல் அதற்கென்று குழியை தோண்டி எந்த இடத்தில் புதைக்க வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும். இது சம்பந்தமான வழிகாட்டுதல்கள் இன்னும் வெளியாகும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹஜ்ஜை, இந்த குர்பானி, இந்த உதஹியாவை சிறந்த முறையில் மேற்கொள்வதற்கு எல்லா வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. தலைவனுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, தலை உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, இஸ்லாமிய வழிமுறைகளை சரியாக செய்யக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, தலை ஒவ்வொரு அமலையும் உனக்கு பொருத்தமாக செய்யக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, தலை இந்த அதுல் ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை சிறப்புப்படுத்துவாயாக, எல்லா அமல்களையும் பங்கு கொள்ளக்கூடிய மக்களை மாற்றுவாயாக, யார் யாரெல்லாம் நமது நாட்டிலிருந்து உலகத்திலிருந்து ஹஜ்ஜுக்காக தயாராக இருக்கிறார்களோ சென்றிருக்கிறார்களோ அவருடைய ஹஜ் அனைத்தையும் கபூல் செய்வாயாக, அவருடைய அனைத்து துவாக்களிலும் எங்களுக்கு பங்கு தருவாயாக, எங்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கேஜ் தருவாயாக, சிறந்த உயர்ந்த கபூலியத்தை ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கேஜ் தருவாயாக, அதில் என்னென்ன விடயங்களை நாம் பேசினோமோ கேட்டோமோ அதனுடைய இஹ்லாஸோட அமல் செய்து உலக மக்களுக்கும் எத்தி வைக்கின்ற பாக்கேஜ் தருவாயாக. வாஃபர் தாவானா அலஹம்துலில்லாஹ்.